Jebum Sebum.
நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வருவது எத்தனை மகிழ்ச்சியும் எத்தனை இன்பமும் ஆனது. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்கள் துதியின் சத்தத்தை உயர்த்தவும், எங்கள் பாவ சாபங்களை எல்லாம் உம்முடைய சமூகத்தில் அறிக்கை செய்து இரக்கம் பெற்றுக் கொள்ளவும், ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களை படிக்கவும், இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் உம்முடைய வார்த்தைகளின் வழியாய் நீர் வெளிப்படும், உம்முடைய மகிமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே, அடியானை சிலுவையின் மறைவில் மறைத்துக் கொள்ளும், நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை மீண்டுமாக அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவ சமாதானமும் தேவனுடைய கிருபையும் உங்களோடு இருப்பதாக. இந்த நாள் திருச்சபை வரலாற்றிலே மிக மிக முக்கியமான நாள். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேமின் வீதிகளில் கழுதையின் மீது பவனியாக அவர் வந்த ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். வரலாற்று பூர்வமாக இந்த சம்பவம் எல்லாம் நடைபெற்றதை நாம் உலக வரலாற்றில் இருந்து கூட படிக்க முடியும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்து 3.5 ஆண்டு காலம் அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட தான் இந்த உலகத்தில் செய்ய வந்த ஊழியத்தை செய்தார். 3.5 வருடத்தின் முடிவில் இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேம் வீதிகளில் அவர் கழுதையின் மீது பவனியாக வருகிறார். ஒரு ராஜா குதிரையின் மீது வருகிறான் என்று சொன்னால், எதிராளியை யுத்தத்திற்கு வா என்று அழைப்பது வழக்கம். ஒரு ராஜா கழுதையின் மீது வருகிறார் என்று சொன்னால், சமாதானம் பேசலாம் என்று சொல்லி அழைப்பதன் அடையாளம் என்று நாம் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இயேசுவானவர் இந்த உலகத்திலே அவர் யுத்தம் செய்து மனிதனை மீட்டெடுக்க வரவில்லை, மாறாக சமாதானத்தின் செய்தியை கூறி உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கும்படி வந்தார். இந்த நாளில நம்முடைய சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்துவானவருடைய வருகையும் இயேசு கிறிஸ்துவானவருடைய பவனியும் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்பதை தீர்க்கமாய் சகரியா தீர்க்க தரிசி சொல்லுகிறான். சகரியா தீர்க்க தரிசியின் ஆவல் என்ன? நம்முடைய ராஜா நமக்காக வரப்போகிறார். மேபி சகரியா உடைய ஆழமான விருப்பம், த கிங், இட்ஸ் அவர் கிங், ஹி இஸ் கோயிங் டு கம் ஃபார் அஸ். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அடிமையாக இருக்கிறார்கள். எப்பொழுது எங்களுக்கு ராஜா வருவார்? எங்கள் ராஜா எப்படிப்பட்டவராய் இருப்பார்? எங்கள் ராஜா எங்களுக்கு இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கும்? மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அங்கே உன் ராஜா உன்னிடத்திற்கு வருகிறார் என்பதை சகரியா 9 அதிகாரம் 9 வசனத்தில் நாம் பார்க்கிறோம்.
பிரியமானவர்களே, முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை கழுதையின் மீது பவனியாக வரும் பொழுது அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் ஒரு சாதாரண பிரசங்கியாராக வரவில்லை, ஒரு தீர்க்கதரிசியாகவும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறவராகவும் ஒரு ராஜாவாக மனிதனை ஆளுகை செய்கிறவராய் வந்திருக்கிறேன், மேசியாவாக உலகத்தை ரட்சிக்க வந்திருக்கிறேன் என்பதை அவர் இந்த பவனியில் வெளிப்படுத்துகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே அவர் பவனியாக வருகிற பொழுது மக்கள் எல்லாம் ஓசன்னா என்று சொல்லி கதறினார்கள். அதே ஜனக்கூட்டம்தான் ஒரு வாரத்திற்குள்ளாக இயேசுவை சிலுவையில் அறைவதற்கும் அவர்கள் ஒப்பு கொடுத்த அந்த பெரும் திரள் கூட்டத்தில் ஒரு கூட்டமாய் இருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த சகரியா தீர்க்கன் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது எருசலேம் பட்டணம் எப்படி இருந்தது என்று கேட்டால், எருசலேம் பட்டணம் பாழாய் கிடந்தது. எருசலேம் பட்டணம் அங்கே அழிக்கப்பட்டு அரை குறையாய் கிடந்தது. ஆனால் சகரியா தீர்க்கன் சொல்லுகிறான், ஒரு நாளில் எருசலேமின் வீதிகளில் இஸ்ரேவேலின் ராஜா உலா வருவார் என்று சொல்லுகிறான். ஒரு பாழான பட்டணத்தில, ஒரு கைவிடப்பட்ட பட்டணத்தில எப்படி இந்த நிகழ்வெல்லாம் நடக்கும் என்பதை மக்கள் நினைக்கலாம். பிரியமானவர்களே, வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவானவர் பவனியாக வந்த பொழுது அந்த பட்டணத்தில ஏறக்குறைய 25 லட்சம் மக்கள் அங்கே கூடியிருந்தார்களாம். மக்கள் பஸ்கா பண்டிகை நேரத்தில் உலகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து அங்கே பஸ்கா பண்டிகை கொண்டாடும்படி வருவார்கள். அப்படிப்பட்ட பஸ்கா பண்டிகையின் மையத்தில் தான் இயேசுவானவர் அந்த தெரு வீதியிலே ஆண்டவர் உலாவாக வருகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அங்கே இயேசு அங்கே சகரியா தீர்க்கன் சொல்லும் பொழுது அவர் எப்படிப்பட்ட ராஜா என்று சொல்லுகிறான். வாசியுங்கள், சகரியா 9:9 சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் பிரியமானவர்களே, நம்முடைய ராஜா எப்படிப்பட்டவராம்? வேதம் சொல்கிறது அவர் நீதி உள்ளவர், அவரிடத்தில் அநீதி இல்லை, அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மையுள்ளவர். அவர் மனிதன் எந்த நிலையில் ஒருவன் இருந்தாலும் அவனுடைய நிலைக்கு இறங்கி வந்து அவனோடு கூட கை கோர்த்து நடக்கும் தாழ்மை உள்ளம் படைத்தவர். ஒரு மனிதன் எவ்வளவு அநீதி நடுவில் சிக்கி இருந்தாலும் அவனை தூக்கி எடுத்து நீதி உள்ளவனாய் மாற்றுகிறவர். ஒரு மனிதன் எந்த வாழ்க்கை சூழலில் கட்டப்பட்டிருந்தாலும் அவனை தூக்கி எடுத்து விடுதலையாக்கக்கூடியவர்தான் உங்களுக்காக எனக்காக வந்த ராஜா என்பதை தீர்க்கன் மிக தீர்க்கமாய் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பல்வேறு ராஜாக்கள் உலகத்தை ஆளுகை செய்தார்கள். தங்களுடைய பலத்தினாலும் திறமையினாலும் உலகத்தை பல வருடங்கள் தங்களுடைய பாதபடியில் வைத்து மனிதனை ஆட்சி செய்தார்கள். ஆனால் எந்த ஒரு ராஜாவை குறித்தும் உலக வரலாறு இவ்வளவு தெளிவாக சொல்ல முடியாது. ஒரு ராஜா வாழ்நாள் முழுவதும் நீதி உடையவனாய் இருந்தார், அல்லது ரட்சிக்கிறவராய் இருந்தார், அல்லது தாழ்மையுள்ளவர்களாய் இருந்தார் என்று சொல்லி, இந்த நாட்களிலே கொஞ்சம் ஒரு மனிதன் பதவியில் உயர்ந்து விட்டாலே அவனுடைய நிலைக்கு கீழே இருக்கிறவர்களை திரும்பி கூட மனிதன் பார்ப்பதில்லை. அவனுடைய நிலைக்கு மேலே இருக்கிறவர்களை மாத்திரம்தான் பார்க்கும் கண்கள் அவனுக்கு உண்டாகிறது. ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய ராஜா எல்லா வல்லமை பொருந்தியவராய் இருந்தும் அவர் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கி வந்து எல்லா மனிதனையும் அவர் தன்னோடு கூட இணைத்துக் கொள்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் காணுகின்ற காட்சி என்ன? நம்முடைய ராஜா வெறும் சரீர பிரகாரமான ஒரு விடுதலை கொடுக்கின்ற ஒரு ராஜா அல்ல, அவர் ஆவிக்குரிய வாழ்விற்கும் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குகின்ற ரட்சிப்பின் செய்தியை தன்னுடைய கரத்திலே கொண்டு வருகிறார். அந்த ரட்சிப்பின் செய்திதான் சமாதானம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவானவருடைய ராஜாதி ராஜாவாக வந்ததின் நோக்கம், அவர் மனிதனை சரீரத்திலும் ஆத்மாவிலும் ஒரு செழிப்புள்ள ஒரு நிறைவுள்ள வாழ்க்கையை மனிதன் பெற்று மகிழ்வதற்காக அவர் வந்தார். இந்த ராஜாவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்திருக்க முடியும் என்பதில் சந்தேகமில்லை. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவானவர் 2000 வருடத்திற்கு முன்பதாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தாரே, அந்த ராஜாவை நான் எப்படி வைத்திருக்கிறேன், அவரை நான் அறிந்திருக்கிறேனா, அந்த ராஜாவுக்கும் எனக்கும் உறவு இருக்கிறதா, அந்த ராஜாவை நான் எவ்வளவு அறிந்திருக்கிறேன் என்பதுதான் இந்த நாளில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு நீதி உள்ளவர்தான், இயேசு ரட்சிக்கிறவர்தான், அவர் தாழ்மையுள்ளவர்தான், ஆனால் இவ்வளவு உன்னதமான தேவனை நான் எப்படி பெற்றிருக்கிறேன், அந்த தேவனுக்கும் எனக்கும் இடையில எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது, அவர் என் ராஜா என்று நான் கதறி சொல்லுவதில் அல்ல வாழ்க்கை, அவர் என் ராஜா என்று நான் உரக்க சத்தமிட்டு சொல்லிக் கொண்டே வாழ்வது அல்ல வாழ்க்கை, ஆனால் அந்த ராஜாவை நான் எப்படி அறிந்திருக்கிறேன். ஒரு சிறு பையன் ஒரு நாள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தானாம். அந்த வழியாக வந்த ஒரு வயதான ஒரு பெண் கேட்டாலாம், ஏன் தம்பி இங்கே நிற்கிறாய், அவன் சொன்னானாம், நான் பஸ் வரும், நான் பஸ்ஸில் ஏறி போக வேண்டும் என்று சொன்னானாம். உடனே அந்த பெண்மணி சொன்னார்களாம், தம்பி பஸ் இங்கே நிற்காது, நீ கொஞ்சம் தூரம் போய் அங்கே நில், அங்கே தான் பஸ் வரும் என்று சொன்னார்களாம். அப்போ அந்த சிறுவன் சொன்னானாம், இல்லை நான் நிற்கிற இடத்திற்கு பஸ் வரும். இப்படி அந்த பெண்மணியும் அந்த சிறுவனும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். கொஞ்ச நேரத்திற்குள்ள பஸ் வந்தது. பஸ் ஸ்டாண்டில் நிற்காமல் அந்த சிறு தம்பி இருக்கிற இடத்துல வந்து நின்றதாம். நின்றவுடன் இந்த தம்பி வேகமாய் ஓடி போய் பஸ்ஸில் ஏறினானாம். ஏறிவிட்டு அந்த பெண்மணியை பார்த்து சொன்னானாம், இந்த பஸ்ஸை ஓட்டுறது யார் தெரியுமா, எங்க அப்பா பஸ்ஸை ஓட்டாரு, அவருக்கு தெரியும் எங்கே நிறுத்த வேண்டும் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய ராஜா என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு இடையில ஒரு நெருக்கமான உறவு இருக்கும். அவர் உங்களை அறிந்து கொள்வார், நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்கள். இந்த நாளில நாம் சிந்தனை என்ன தெரியுமா, நம்முடைய ராஜாவாக இருந்தால் அவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார், நான் உண்மையாகவே அவரை என் ராஜாவாய் பெற்றிருந்தால் நான் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும். ஒருவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சிந்தனை என்ன தெரியுமா, நம்முடைய ராஜாவை நாம் எப்படி பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேம் வீதிகளில் இயேசு நடந்து வருகிறார். வாசிக்க கேட்ட லூக்காவின் 19வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே ராஜாவாகிய இயேசுவை எப்படி கண்டார்கள், இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த ராஜாதி ராஜாவை எப்படி பார்க்கிறோம். முதல் காரியம் லூக்கா 19வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிற காட்சி என்ன, 28வது வசனத்தில் இருந்து நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் எருசலேமுக்கு போகிறார். எருசலேமுக்கு போகும் பொழுது அங்கே பெத்பகே என்கிற ஒரு இடத்திற்கு வருகிறார். 2 சீடர்களை கூப்பிடுகிறார். எதிரே இருக்கிற பட்டணத்திலே போய் நீங்கள் என்ன செய்யுங்கள், அங்கே ஒரு கழுதை ஒன்று நின்று கொண்டிருக்கிறதே, அந்த ஊர்ல போய் கழுதை ஒன்று இருக்கும், அதை நீங்கள் என்ன அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அந்த 2 பேரும் போய் இயேசுவுக்காக ஒரு கழுதையை அங்கே அழைத்து வந்தார்கள். பிரியமானவர்களே, முதல் காட்சி என்னவென்றால், இயேசுவை அவர்கள் ராஜாவாக கண்டதினாலே இயேசு என்ன சொன்னாரோ அதை செய்கிறவர்களாய் இருந்தார்கள். டுடே இஃப் வி அக்செப்ட் ஜீசஸ் இஸ் அவர் கிங், ஃபர்ஸ்ட் திங் வி ஹாவ் டு டூ What he says, we have to do. அவர் என்ன சொன்னாரோ அதை செய்கிறவன் தான் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டவன். பல நேரங்களில் நம்ம சொல்லலாம், ஆண்டவர் சொல்லுவதை எல்லாம் நான் சரியாக செய்கிறேன், நம்மாகவே நம்மை குறித்து ஒரு மதிப்பீடு போட்டுக் கொள்ளலாம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தில் காணுகிற காட்சி என்ன, அங்கே இயேசு அனுப்பின 2 சீடர்கள் போகிறாங்க, போனவர்கள் அவர் சொன்னதை அப்படியே செய்தார்கள். இந்த 2 இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து 2000 வருடம் முடிந்து விட்டது. இன்றைக்கு அவர் ராஜாவாக வந்து நம் மத்தியில் நின்று கொண்டு எதை கேட்கிறார் என்று சொன்னால், நான் சொல்லுகிறதை செய்யும் மனதுடையவர்கள் யார் என்று கேட்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். ஆண்டவர் சொல்லுவதை நான் எப்படி எடுத்துக் கொள்ளுகிறேன்? நான் கீழ்ப்படுகிறவனா இருக்கிறேனா, அல்லது ஆண்டவரே அது உம்முடைய வார்த்தை, அதை நீர் வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அதை ஓரம் வைத்துவிட்டு நாம் மனம் போல் வாழ்கிற வாழ்க்கை வாடுகிறோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சீடர்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள், அவர் சொன்னதை அப்படியே செய்தார்கள். ஆண்டவர் இந்த குருத்தோலை நாளில நம்முடைய ஆலயத்தில் வந்து அவர் நம்மை பார்த்து கேட்கிற வார்த்தை இதுதான், நான் சொல்லுகிறதை செய்கிறவர் யார் என்று கேட்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொன்னபடி செய்தவர்கள் எல்லாம் அதிசயத்தை கண்டார்கள். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், கானாவூர் கல்யாண வீட்டிலே அவர் தண்ணீரை எடுத்து அந்த ஜாடிகளில் ஊற்றும்படி சொல்லுகிறார், அங்கே திராட்சை ரசமாய் மாறினதை காண்கிறார்கள். பேதுருவிடத்தில் சொல்லுகிறார், வலையை அந்த பக்கமாக போடு என்று சொல்லி வலையை போட்டான், வலை கிளிய மீனை அவன் பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம். 38 வருட வியாதியஸ்தனை பார்த்து எழுந்து நட என்று சொன்னார், எழுந்து நடக்க ஆரம்பித்தான். இயேசு சொன்னதை கேட்டவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கண்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அவன் ஆண்டவரை அவன் விசுவாசித்து அவர் அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். ஒரு மனிதனாய் இருந்தான், ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை ஆண்டவர் அவன் மூலமாய் உருவாக்கினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கின்ற காட்சி என்ன? இயேசு சொன்னதற்கு அந்த ரெண்டு சீடர்களும் கீழ்ப்படுகிறவர்களாய் மாறினார்கள். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் அதை தான் எதிர்பார்க்கிறார். நாம் அவருடைய வார்த்தையை கேட்கிறோமே, அதற்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கிறோமா, அல்லது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் புதிய அர்த்தத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவானவர் அனுப்பின சீடர்கள் கேட்கவில்லை, ஆண்டவரே உமக்கு வேண்டும் என்று சொன்னால் நீர் போய் அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாரும், இல்லை என்று சொன்னால் நீர் அதற்குரிய பணத்தை தாரும், நாங்கள் வாங்கி கொண்டு வருகிறோம். அந்த இரண்டு சீடர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை, இயேசு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்கிறவர்களாய் மாறினார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற முதல் காரியம், நான் உன்னுடைய ராஜா, நீங்கள் என் வார்த்தையின்படி செய்ய வேண்டும். So God is still thinking, I am your God. So you have to do what I say. பிரியமானவர்களே, வாழ்க்கையில் எத்தனை காரியங்களில் நாம் தேவனுடைய வார்த்தையின்படி செய்திருக்கிறோம், எத்தனை காரியங்கள் நாம் நாமாகவே செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம நினைக்கலாம், நான் எல்லாவற்றிலும் சரியாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் நம்மை மனம் திரும்ப அழைத்தாரே, நான் மனம் திரும்பி இருக்கிறேனா? தேவன் என்னை அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும்படி அழைத்தாரே, நான் அவருடைய கரத்தில் என்னை அர்ப்பணித்திருக்கிறேனா? என் சொந்த சகோதரனை மன்னிக்கும்படி அழைத்தாரே, நான் என் சகோதரனை மன்னித்திருக்கிறேனா? மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி தேவன் என்னை அழைத்தாரே, நான் மற்றவர்களுக்கு உதவி செய்திருக்கிறேனா? என்னுடைய குணத்தை மாற்ற வேண்டும் என்று அவர் சொன்னாரே, என் குணம் மாறி இருக்கிறதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் சரியாக நடக்கிறேன் என்று சொல்லி, ஆனால் இல்லை பிரியமானவர்களே. பல நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம், ஆனால் அதை நாம் செய்து முடிக்க தவறிவிடுகிறோம். ஆனால் குருத்தோலை பவனி நாளில இயேசுவானவர் எருசலேம் வீதிகளில் அவருடைய சத்தத்தை கேட்கிற மனிதனை தேடினார். அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் சொன்னபடி அங்கே இரண்டு சீடர்கள் போய் அவருக்காக ஒரு கழுதையை கொண்டு வருகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை நம்மிடத்தில் வந்து ரெண்டு கழுதையை கொண்டு வா என்று அவர் சொல்ல போவது இல்லை. மாறாக இந்த நாளில அவர் ஒருவேளை நம்மிடத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு காரியத்தை கேட்கிறார் என்று சொன்னால், அவர் நம்முடைய ராஜா என்று நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அவர் நம்மிடத்தில் கேட்கிறவைகளுக்கு நாம் எப்படிப்பட்ட பதிலை சொல்லுகிறோம்? கீழ்ப்படிதலோடு கூட பதில் வருமா? அல்லது ஆண்டவரே இப்பொழுது முடியாது, இன்னொரு நாள் அதை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி காலம் தாழ்த்துவோமா? கிறிஸ்தவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில வாழ்க்கையின் காரியத்திற்கு ஆமாம் என்று நாம் சொல்ல வேண்டும், ஆனால் பல நேரங்களில் நாம் சொல்லுவதற்கு பயப்படுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சின்ன கீழ்ப்படிதல் தான் இயேசுவின் வாழ்வில, அவர் ராஜாவாக பூமியில் வந்தபொழுது அவர் தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு அந்த ரெண்டு சீடர்கள் அங்கே உறுதுணையாய் நின்றார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் குடும்பங்களில் மாற்றங்கள் உண்டாகும், திருச்சபைகளில் மாற்றங்கள் உண்டாகும், சமுதாயத்தில் மாற்றங்கள் உண்டாகும். பிரியமானவர்களே, திருச்சபையில் மாற்றம் இல்லை என்று சொன்னால் சமுதாயத்திலே மாற்றம் இல்லை என்று சொல்லுவார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், திருச்சபை தேவனுக்கு அருகில் தேவனுடைய சரீரத்தின் அவயவமாய் இருக்கிறதே, அந்த திருச்சபை எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் இந்த நாளில அவர் சொற்படி செய்கிற மனிதனை தேடுகிறார். இந்த குருத்தொலை நாளில அவர் என் ராஜா என்று சொன்னால் நான் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது காரியம், லூக்காவினுடைய 19 அதிகாரத்தில் இயேசுவானவர் பவனியாக எருசலேம் வீதியில் போகிறவர் ஓர் இடத்திற்கு வருகிறார். வந்தவுடன் அங்கே என்ன நடக்குது தெரியுமா? வாசியுங்கள் 41 வசனம். அவர் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் காரியம், அவர் நம்முடைய ராஜா என்று சொன்னால் நாம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். If we say that he is our king, first we have to obey. Second thing, as we see Luke chapter 20 verse 41, we have to feel what Jesus feels. இயேசு எதை உணர்ந்தாரோ அந்த உணர்வு நமக்கு தேவை. பிரியமானவர்களே, பல நேரங்களில் நாம் உணர்வு இருந்தும் உணர்வு அற்றவர்களாய் இருக்கிறோம். அதுதான் இந்த வார்த்தையினுடைய ஆழமான அர்த்தம். அந்த நாளை கொஞ்சம் அப்படி இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பெரும் திரள் கூட்ட மக்கள், எல்லா சொந்தங்களை எல்லாம் அங்கதான் பார்த்து மகிழ்ச்சியா இருக்க முடியும். அது ஒரு பஸ்கா பண்டிகை நேரம். நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு அசன பண்டிகை என்று ஒன்று கொண்டாடுவார்கள். பல ஊர்களில் இருக்கிறவர்கள் எல்லாம் அசன பண்டிகைக்கு ஒரு ஊருக்கு போயிருவாங்க. அங்க பாத்தீங்கன்னா நல்ல உற்றார் உறவினரோடு உட்கார்ந்து பேசுவது, நல்லா சாப்பிடுவது, அந்த நாட்களில் நல்ல பணத்தை செலவு செய்வது, இப்படி பல்வேறு காரியங்கள் எல்லாம் நடக்கும். அதே போலதான் அந்த காலத்துல பஸ்கா பண்டிகை. பாத்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் விழா கோலம். ஒரு பக்கம் திருச்சபையில ஆராதனை நடந்து கொண்டே இருக்கும், ஒரு பக்கம் பலி செலுத்தி கொண்டே இருப்பார்கள், ஒரு பக்கம் ஆகாரத்தை புசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள், ஒரு பக்கம் உணர்வு சொந்தங்களை எல்லாம் பார்த்து பேசி கொண்டிருப்பார்கள். இவ்வளவு மகிழ்ச்சியின் நடுவில் இயேசுவானவர் எருசலேமின் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விடுகிறார். அந்த கண்ணீரை கண்ட கூட்டத்தில் இயேசுவினுடைய பாரத்தோடு கூட இணைய அன்று ஆள் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தேடுகின்ற மனிதன், நான் உன்னுடைய ராஜா என்று சொன்னால் நீ என்னை போல பட்டணத்தை கண்டு கண் கலங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதை நம்ம எப்படி யோசிக்கலாம் சொன்னா, இதை நம்ம கொஞ்சம் ஆழமாய் யோசிக்க வேண்டும். எத்தனையோ பேர் எருசலேம் வழியாய் நடந்து போகிறார்கள், எத்தனையோ பேர் எருசலேமினுடைய மகிழ்ச்சியை மட்டுமே பார்த்து கொண்டு போகிறார்கள். ஆனால் எருசலேமினுடைய பாவத்தை குறித்தோ, அதன் அழிவை குறித்தோ, அது அறியாமல் இருக்கிற சத்தியத்தை குறித்தோ கவலை இல்லை. பாருங்க, அங்க நடக்கிற நடந்த காட்சி என்ன? இயேசுவானவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று வேதம் சொல்கிறது. எதற்காக அழுதாராம் பாருங்க, 42 வசனம். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ, பிரியமானவர்களே, இயேசு ஏன் அழுதார் தெரியுமா? உனக்கு கிடைத்த இந்த நாளில் நீ சமாதானத்திற்கு ஏற்றவைகளை அறியாமல் இருக்கிறாயே என்று கண்டு ஆண்டவர் மனம் கலங்குகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எருசலேம் வீதியில நான் போகிறேன், இன்னும் சில நாட்களில் என்னை பிடித்து விடுவார்கள், நான் சிலுவையில் அறையப்படுவேன், என்னுடைய ஊழியம் இனி இந்த பூமியில் இல்லை என்றெல்லாம் நினைத்தவர் கண்ணீர் விடவில்லை, கலங்கவில்லை. மாறாக எருசலேமை பார்க்கிறார், ஐயோ இந்த பட்டணம் இவ்வளவு சடங்காச்சாரம் செய்கிறதே, இவ்வளவு வளமையா இருக்கிறதே, இவ்வளவு பணத்தை கொண்டு வந்து ஆலயத்தில் மக்கள் கொட்டுகிறார்களே, ஆனால் இந்த மக்கள் இன்னும் சமாதானத்தின் செய்தியை அறியவில்லையே என்று நினைத்து இயேசுவானவர் கண்ணீர் விடுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவர் இந்த நாளிலே ராஜாவாக அவர் நம் மத்தியிலே வந்து நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், என்னை போலவே உணர்வுள்ள இருதயத்தை நீங்களும் பெற்றுக் கொள்ளீர்களா என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் நடந்து வர்ற பாதையை பாருங்க. நம்ம வர்ற பாதையில எத்தனையோ பேரை பார்க்கிறோம், கடவுளை அறியாதவனை பார்க்கிறோம், கடவுளை அறிந்தும் துன்மார்க்கமாய் வாழ்கிறவளை பார்க்கிறோம், எல்லாம் இருந்தும் ஒன்றுமே தேவனுக்காக செய்யாதவர்களை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மக்களை பார்க்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட உணர்வு நமக்குள் வருகிறது? அவர்களுக்காக கண்ணீர் விடக்கூடிய உள்ளம் இருக்கிறதா? இந்த தேசத்திற்காக ஜெபிக்கின்றோமா? இந்த தேசத்திற்காக புலம்புகின்ற மனிதனை தேவன் தேடுகிறார். இயேசுவானவர் எருசலேம் வீதியில் ராஜாவாய் வருகிறார், ஆனால் மனிதன் அங்கே இருக்கிற அவல நிலையை பார்த்து கண்ணீர் விடுகிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உடையவர்களாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேம் தேவாலயத்தை பார்த்து கண்ணீர் விடுகிறார். 70வது ஆண்டு தீத்துராயனால் எருசலேம் தேவாலயம் அங்கே இடித்து நொறுக்கப்பட்டது. அந்த பட்டணம் தீக்கரையாய் மாற்றப்பட்டது. ஆண்டவர் அந்த பட்டணத்திற்கு குறித்து அழும் பொழுது அங்கு நல்ல தேவாலயம் இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜனங்கள் மகிழ்ச்சியின் உச்ச கட்டத்தில் இருந்தார்கள், ஆனால் இயேசுவோ வென்றால் ஜனங்களின் அவல நிலையை கண்டு மனதுருகினார். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவன் நமக்கு தந்திருக்கிற மகிழ்ச்சியை அனுபவிப்பது தவறல்ல, தேவன் தந்திருக்கிற பொருளாதாரத்தை அனுபவிப்பது தவறல்ல, ஆனால் உங்கள் மகிழ்ச்சியின் நடுவில் தேவன் மனதுருகுகிற சூழ்நிலைகளை காணும் பொழுது நமக்குள் ஒரு மனதுருக்கம் அவசியமாயிருக்கிறது. எருசலேம் வீதிகளில் மகிழ்ச்சியை மாத்திரம் இயேசு காண்பிக்கவில்லை, மாறாக எருசலேம் பட்டணத்திற்காக அவர் மனதுருகினார். பிரியமானவர்களே, பலர் நம்மை வெறுக்கிறார்கள், பலர் நம்மீது படிசாட்டியவர்கள் இருக்கலாம், பலர் நம்மை தவறாக பயன்படுத்தியவர்கள் இருக்கலாம், நம்மை துன்புறுத்தினவர்கள் இருக்கலாம். அவர்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? ஒருவேளை அவர் நமக்கு பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், நம்முடைய நண்பராக, நம்முடைய சகோதரனாக இருக்கலாம், நம்முடைய சகோதரியாக, நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், நம்முடைய நெருங்கின நண்பராக இருக்கலாம். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் உணர்வு உடையவர்களாக இருக்கிறோமா? அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று என்றைக்காவது ஜெபிக்கின்றோமா? என்கிட்ட சண்டை போட்டவன் அதோட வாழ்க்கையில் என்ன ஆகக்கூடாது, முன்னேறவே கூடாது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா? எருசலேம் வீதிகளில் இயேசுவானவர் கண்ணீர் விட்டு தான் ஒரு ராஜாவாக இருந்தும் இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவானவர் ராஜாவாக இந்த பூமியில் வந்தார், ஆனால் அவர் ஒரு சாதாரண மனிதனாய் அந்த பட்டணத்திற்காக மனதுருகினார். இந்த குருத்தோலை ஞாயிறு நாளிலே நீங்களும் நானும் காண்கின்ற காட்சி கிறிஸ்துவினுடைய உணர்வில் நாம் ஒன்றரை கலக்க வேண்டும். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் எதை உணர்கின்றாரோ அந்த உணர்வு நமக்கு தேவை. தேவன் வெறுப்பதை வெறுக்கின்றதும் தேவன் விரும்புவதை விரும்புகின்ற உணர்வு நமக்கு அவசியமாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு உணர்வை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இன்னைக்கு நம்ம தேசம், நம்ம சொல்றோம், அமெரிக்கா தேசம் நாளுக்கு நாள் தவறு செய்து கொண்டே போகிறது, கலாச்சாரம் சீர்கேடு அடைகிறது, அதிகமான டிவோர்ஸ் ரேட் போது. ஆனால் நீங்களும் நானும் அதை கண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எனக்கு நல்ல வேலை இருக்கு, நான் அமைதியாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் உட்கார்ந்து இருக்கிறோமா? அல்லது அதை கண்டு மனதுருக்கப்பட்டவர்களாய், மனம் உடைந்தவர்களாய் தேவ சமூகத்தில் மன்றாடுகிறோமா? கிறிஸ்தவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் இன்றைக்கு எதிர்பார்க்கின்ற காரியம் அதுதான். இப்படிப்பட்ட சமுதாயத்திற்காக துக்கப்படுகிற மனிதனை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த குருத்தோலை ஞாயிறு நாளில அவர் சொற்படி செய்யும் மனிதனை தேடுகிறார். அவருடைய உணர்வை அவர் உணரும் வண்ணமாக உணரக்கூடிய மனிதனை தேடுகிறார். இரட்சிப்பையும் மன்னிப்பையும் பெறாத மக்களை கண்டவுடன் இயேசு அவர்களுக்காய் மனதுருகினார். அவர்கள் பாவத்தில் அடிவதை கண்டு மனதுருகினார். இந்த உணர்வு பிரியமானவர்களே நமக்கு தேவைப்படுகிறது. ஒருவேளை நீங்களும் நானும் வாழும் காலத்தில் அப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஒரு விசை மனதுருக்கப்பட வேண்டும். அந்த உலகத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய மனம் உடைய வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேம் வீதிகளில் கண்ணீர் விட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ராஜாதி ராஜாவாக வந்தார். அவர் வந்த நோக்கத்தை பாருங்கள், அவர் சொற்படி செய்கிறவர்களை தேடினார். ரெண்டு சீடனை கண்டுபிடித்தார். அவருடைய உணர்வை உணரும் மனிதனை தேடினார். அங்கே கண்ணீர் விட்ட மக்களை காணவில்லை. ராஜாதி ராஜாவாக வந்து இன்றைக்கு நம்மத்தில் அதை தான் தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு நடமாடுகின்ற கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். அவருக்குள் இருந்த உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும். நிறைவாக, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் அவர் ராஜாதி ராஜாவாய் நம்முடைய ராஜாவாய் வந்தார். நாம் என்ன செய்ய வேண்டும்? மத்தேயு 21:10 மத்தேயு 21:10 பிரியமானவர்களை, அடுத்த வசனம் தொடர்ந்து வாசியுங்கள். பிரியமானவர்களை, இந்த இடத்துல நாம் காணுகின்ற மூணாவது காட்சி என்னவென்று சொன்னால், இயேசுவானவர் பவனியாக வருகிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நாமும் திருச்சபையாக அப்படியே ஒரு பவனியாக போனோம். அதை அநேக மக்கள் பார்த்தார்கள். அநேகருக்கு தெரியும் இவர்கள் எல்லாம் யார்? கிறிஸ்தவர்கள். வருடத்தில் ஒரு முறை இவங்க என்ன செய்வாங்க? இப்படி பவனியாக இயேசுவின் குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுவார் என்று சொல்லி. ஆனால் 2000 வருடத்திற்கு முன்பதாக இயேசுவானவர் எருசலேம் வீதியில் போகும் பொழுது அது யாருக்குமே தெரியாது. அது ஒரு முதல் முறையாக அந்த சூழ்நிலை நடக்கிறது. ஜனங்கள் சுற்றி நிற்கிறவங்களாம் கேட்கிறாங்க, அங்கே என்ன நடக்கிறது? 25 லட்சம் மக்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு எருசலேமில் வந்திருக்கிறார்கள். அந்த ஜனக்கூட்டத்தின் நடுவில் இயேசுவானவர் கழுதையின் மீது போகிறார். அங்கே மரங்களை எல்லாம் தரித்து கீழே போட்டிருக்கிறார்கள். அங்கே துணிகளை எல்லாம் விரித்திருக்கிறார்கள். இயேசுவானவர் கழுதையின் மீது வருகிறதை மக்கள் கேட்டவுடன், இவர் யார்? பிரியமானவர்களே, இன்று நம்முடைய நாம் கற்றுக்கொள்கிற வேத வசனம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நம்முடைய ராஜா என்று சொன்னால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவர் யார் என்று உலகத்திற்கு சொல்ல வேண்டும். இஃப் வி அக்செப்ட் ஜீசஸ் இஸ் அவர் லார்ட் ஆர் அவர் கிங், we have to tell who Jesus is. இயேசு யார் என்பதை இன்றைக்கு உலகத்திற்கு அறிவிக்க ஆண்டவர் மனிதனை தேடுகிறார். இயேசு போன பொழுது அங்கிருந்த மக்கள் சொல்கிறார்கள், இவர் கலிலேயா வில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்று சொல்றாரு. நம்ம நினைக்கலாம், இந்த உலகத்துல இயேசு என்றால் இன்னைக்கு யாருக்கு தெரியாது? உலகத்தில் இருக்கிற 700 கோடி மக்களுக்கும் இயேசு என்றால் தெரியும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் வரலாற்றில் அவர்கள் காணுகின்ற இயேசு. நான் சொல்லுகிற இயேசு வரலாற்று இயேசு அல்ல, வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்ற இயேசு. நல்ல படித்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், நம்மளோட வேலை செய்வாங்க. பல நேரங்கள் அவங்களுக்கு நம்ம இயேசுவை பத்தி சொல்றதுக்கு நம்ம பயப்படுவோம். என்ன நினைப்போம் தெரியுமா? அவருக்குன்னா இயேசுவை பத்தி தெரியாது. அவருக்கு இயேசு பத்தி நல்லா தெரியும். அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தார், அது தெரியும். அவர் ஒரு தச்சனாக இருந்தார், அது தெரியும். அவர் 3 வருஷம் ஊழியம் பண்ணார், தெரியும். சிலுவையில் மரித்தார், அதுவும் தெரியும். உயிரோடு எழுந்தார், எல்லா கதைகளும் தெரியும். ஆனால் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையையும் என்னுடைய வாழ்க்கையையும் மாற்றின மாற்றத்தை அவர் செய்கிறார் என்பதை எத்தனை பேருக்கு நாம் சொல்லி இருக்கிறோம். இயேசுவை பார்த்தவர்கள் கேட்கிறார்கள், இவர் யார்? இயேசு சொன்ன காரியம் பாருங்க, அவங்க சொல்றாங்க, அதை பார்த்த அவர்கள் சொல்றாங்க, இவர் தீர்க்கதரிசியாகிய இயேசு என்று சொல்லி அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் இன்று உண்மையான கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட கடவுள் தெரியுமா? என்னை நேசிக்கின்ற ஒரு கடவுள் தேவை, என்னை பாதுகாக்கின்ற ஒரு கடவுள் தேவை. இதுக்குதான் இந்த உலகம் ஒரு கடவுளை தேடுகிறது. நீங்களும் நானும் இயேசுவை எப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்? அந்த ஜனக்கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் இயேசுவை தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள் என்று சொன்னால், இயேசுவை அவர்கள் அதற்கு முன்னதாகவே அனுபவித்திருந்தார்கள். இயேசுவினுடைய பிரசங்கம், இயேசுவினுடைய அற்புதங்கள், இயேசு செய்த பல நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தவர்கள் சொல்றாங்க, இந்த கழுதையின் மீது வருகிறவர் சாதாரண மனிதன் அல்ல, அவர் நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு, அவர் வாழ்க்கையை மாற்றுகிறவர் என்று சொல்லுகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையில் காண்பிக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கிறிஸ்துவை நாம் சுமந்து கொண்டு நடக்கின்றோம்? இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ராஜாவாக வந்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நான் யார் என்பதை உலகத்திற்கு சொல் என்று சொல்லுகிறார். எத்தனை முறை நாம் தயங்குகிறோம், தடுமாறுகிறோம், இயேசுவை குறித்து சொல்லுவதற்கு இன்னமும் நமக்குள் ஏன் தயக்கங்கள்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கரிசனை நம்மிடத்தில் இருக்கிறதா? இயேசு யார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்கு நமக்கு ஏன் தயக்கங்கள்? அவர் பாவத்தை மன்னிக்கிற தெய்வம் என்று நமக்கு தெரியும். அந்த பாவத்தின் மன்னிப்பை நான் பெற்று விட்டேன் என்று உலகத்துக்கு சொல்ல முடியுமா? அவர் பரிசுத்தமாக்கும் தேவன் என்று எனக்கு தெரியும். அவர் என்னை பரிசுத்தமாக்கினார் என்று உலகத்திற்கு நான் சொல்ல முடியுமா? அவர் என்னை பாதுகாக்கிற தேவன் என்று தெரியும். அவர் என்னை அற்புதமாய் பாதுகாக்கிறார் என்பதை நாம் உலகத்திற்கு அறிவிக்கின்றோமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரத்தில் நாம் நம்மை குறித்தே சிந்திக்கின்றோம். இயேசு தேடும் மக்கள் அவரை குறித்து சிந்திக்கின்ற மக்களை தேடுகிறார். அவர் யார் என்பதை உலகத்திற்கு சொல்ல. நிறைய பேர் நீங்க யாருன்னு கேட்டா நம்மளை பத்தி நிறைய கதைலாம் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு அருமையான நண்பர் உண்டு. அவர் எப்பயுமே சொல்லுவாரு, வாலிப பிராயத்தில் இருக்கும்போது யாராவது ஒருவர் அவரை பார்த்து, பிரதர் நீங்கள் யாருன்னு கேட்டால் உடனே அவர் சொல்லுவார், பிரதர் என் பேர் செல்வம். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவார் தெரியுமா? எங்கள் சித்தப்பா வந்து டிஎஸ்பி. இப்படி பல இடங்களில் பேசிக்கொண்டே அழைந்தார். ஒரு நாள் ஒருத்தர் சொன்னாரா, தம்பி உங்கள் பேர் செல்வம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், உங்கள் சித்தப்பா டிஎஸ்பியாக இருக்கலாம், ஏஎஸ்பியாக இருக்கலாம், தட் இஸ் செகண்டரி, ஹூ யூஆர்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே நாம் நம்மை குறித்தும் நம்முடைய பெருமைகளை குறித்தும் நமக்குரியதை எல்லாம் பல நேரங்களிலே உலகத்திற்கு காண்பிக்கிறோமே, நமக்குள் இருக்கின்ற தேவனை குறித்து சொல்லியிருக்கிறோமா? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? என்னை குறித்து நீ சொல்ல வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நான் உன்னுடைய ராஜா. உலகத்தில் ராஜாக்கள் வருவார்கள், ராஜாக்கள் மாறுவார்கள். உலகத்தில் ராஜாக்கள் வருவார்கள், சில காலங்களுக்கு பிறந்து மறிந்து போவார்கள். ஆனால் ராஜாதி ராஜாவா என்றென்று மாளிகை செய்கிற தேவன் நம்மிடத்தில் கேட்கிறார், நீ என்னை எப்படி உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறாய்? இன்னைக்கு ஒரு சிலரை பார்த்து நீங்களா கிறிஸ்டினான்னு கேட்டால் கூட உடனே ஒரு நிமிஷம் யோசித்து பதில் சொல்றவங்களாம் இருக்கிறாங்க. திங்க் அண்ட் சேவ் வெதர் வி ஆர் கிறிஸ்டியன் ஆர் நாட். சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துப்பாங்க. கேட்டா பிரதர் எப்படி பிரதர் இருக்க முடியும், சூழ்நிலைகள் மோசமா இருக்கு. என்ன மோசமாயிட போகுது? கிறிஸ்தவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை குருத்தோலை நாளில் அவர்கள் அறிவித்தார்கள், இவர் கலிலேயாவிலிருந்து வரும் நசரேனாகிய, நாசரேத்தில் வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்று சொன்னார்கள். இன்றைக்கு இந்த உலகத்திற்கு நீங்களும் நானும் குருத்தோலை நாளில் குருத்தோலை பவனி சென்றோம் என்று சொன்னால் உலகத்திற்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய கரத்தில் இருக்கிறது. எனவேதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும்போது சொன்னார், உலகத்தின் சகல சிருஷ்டிக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள், இந்த சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னார். பேதுரு பிரசங்கிக்கிற அப்போஸ்தலர் 2:36 இயேசுவை குறித்து சொல்றார், இந்த இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறிந்தீர்கள், தேவனோ அவரை உலகத்தில் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லுகிறான். 3000 பேரை இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன் அவங்களுக்கு இயேசுவை பத்தி தெரியாதா? மூன்றரை வருடம் அந்த தெருக்களில் இயேசுவை அவர்கள் பார்க்கவில்லையா? அவர்கள் இயேசுவை பார்த்தார்கள், இயேசுவோடு பேசினார்கள், இயேசு செய்த அற்புதத்தை கண்டார்கள். ஆனால் அதே ஜனங்கள் பேதுரு இயேசுவை அறிவித்த பொழுது மனம் திரும்பினார்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசுவை தெரியும், ஆனால் மனம் திரும்பி இருக்க மாட்டாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, குருத்தோலை நாளில நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இந்த இயேசுவை நான் ராஜாவா ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அவர் என் நடுவில் எதிர்பார்க்கிற காரியம் என்னை குறித்து உலகத்திற்கு அறிவிப்பது யார்? ஒருவேளை நீங்களும் நானும் அறிவிக்க வேண்டும். அந்த வேலை அவசரம் என்பதை உணர வேண்டும். ஹட்சன் டெய்லர் ஒரு நாள் தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தாராம். அப்படி நடத்தி கொண்டிருக்கும் போது அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். ஒருவன் கப்பலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தான். பிரயாணம் பண்ணினவன் சடுதியாய் கடலிலே விழுந்து விட்டான். விழுந்ததும் கொஞ்ச தூரத்திலே ஒரு மீனவன், ஒரு சைனீஸ் மீனவன் ஒருவன் மீன் பிடித்துக் கொண்டிருந்தான். அந்த கப்பலில் இருந்தவர்கள் கதறினார்கள். அந்த மீனவனை பார்த்து, எப்பா சீக்கிரமாய், ஒரு மனிதன் கடலிலே விழுந்து விட்டான், அவனை காப்பாற்று என்று கதறினார்கள். ஆனால் அந்த சைனீஸ் மீனவனோ அவன் மீன் பிடிப்பதிலே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி வேகமாய் மீன்களை பொறுக்கி பொறுக்கி தன் படகுகளை நிரப்பிக் கொண்டிருந்தான். முதல் முறை கதறினார்கள், அவன் காதுகளில் அது சென்றடைந்தது, ஆனால் அவன் கவனிக்கவில்லை. இரண்டாவது முறை கதறினார்கள், அதையும் அவன் கேட்டான், கவனிக்கவில்லை. மூன்றாவது முறை கதறினார்கள், அப்பொழுதும் கேட்கவில்லை. அதன் பிறகு அவன் வேலையை முடித்த பிறகு திரும்பி பார்த்தான். அவர்கள் கதறுதலின் சத்தம் கேட்டு தண்ணிக்குள் குதித்தான். குதித்து தண்ணீரில் விழுந்தவனை தூக்கி கொண்டு வந்தான். அதற்குள்ளாக தண்ணீரில் விழுந்தவன் செத்தே போனான். அப்போ ஹட்சன் டெய்லர் கேட்டாரு, அந்த தூக்கி கொண்டு வந்த அந்த மீனவனை குறித்து நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? அப்போ ஒரு மாணவன் சொன்னான், சார் அந்த மீனவன் ரொம்ப மோசமானவன். இன்னொருவன் சொன்னான், இல்ல அவன் தன்னுடைய கடமை மாத்திரம்தான் செய்யக்கூடியவன். ஆனால் ஹட்சன் டெய்லர் அவனை பார்த்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அந்த மீன் பிடித்தவன் இஸ் அன்கேர்ட் அபவுட் பீப்புள், மற்றவர்களை குறித்து அக்கறை இல்லாத மனிதன் அவன் என்று சொன்னான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு இந்த இயேசுவை குறித்து அறிவிக்கவில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் அந்த மீனவனை போலதான் அக்கறை அற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் குருத்தோலை நாளிலே இயேசுவானவர் எருசலேம் வீதிகளில் சென்ற பொழுது இயேசு யார் என்று கேட்டவுடன், இவர் யார் என்று கேட்டவுடன், இவர்தான் இயேசு என்று சொல்லி பகிரங்கமாய் மக்கள் உலகத்திற்கு சொன்னார்கள். இந்த நாளிலே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கிறிஸ்துவை உலகத்திற்கு அறிவிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஒருவேளை இன்னும் ஆண்டவரை அறியாத எவ்வளவு ஜனங்கள் உண்டு, எங்கோ ஒருவராக இல்லை, நமக்கு தெரிந்த இடத்துல கூட இருக்கலாம். அவர்களுக்கு நாம் இந்த இயேசுவை கொடுக்க வேண்டும். அதைதான் தேவன் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த குருத்தோலை நாளிலே இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய ராஜா என்று சொன்னால் முதல் காரியம் நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது காரியம், நாம் அவருடைய உணர்வுகளில் நாம் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியம், அவர் யார் என்று உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட ஒரு நல்ல குருத்தோலை நாளில, குருத்தோலையை ஏந்தி கொண்டு நடக்கிற நீங்களும் நானும் உண்மையாகவே கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டோம் என்பதை ஆண்டவர் அறிய விரும்புகிறார். நாம் கிறிஸ்துவை அறிவிப்போம், தொடர்ந்து கிறிஸ்துவின் வழியில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.